الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا. والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. قنيتكم مذفكم رياء سهودر سهودر غليا. السلام عليكم ورحمة الله وبركاته. مكتانا سنجي كوريا إن دمادة அல்லாஹ்வின் இறையுள்ளத்திலிருந்து ஒரு சில நல்ல விடயங்களை கேட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை அளித்த வல்லவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக. மதிப்புக்குரியவர்களே, சில நாட்களுக்கு முன்னர் நாம் இந்த புனித விருந்தாளி இந்த மாதத்தை வரவேற்கக்கூடிய அந்த ஆசையிலும் ஆர்வத்திலும் இருந்தோம். இதோ அந்த மாதம் எங்களை வந்தடைந்து அதிலே பாதியை நாங்கள் கழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அல்லாஹு தஆலா நம்ம கழித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம்தான் இந்த சத்திய இஸ்லாத்தை அதனுடைய சரியான வழியிலே கடைபிடித்து இந்த மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டக்கூடிய அருள்மறை அல் குர்ஆனை எங்களுடைய வழிகாட்டியாகவும், நபி அவர்களின் சுன்னாவை எங்களுடைய எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அடுத்த வழியாகவும் நாங்கள் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹுடைய தனிப்பெரும் அருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த தலைப்புகளில் நாங்கள் பேசினாலும் அல் குர்ஆனை ஒட்டிய தலைப்பில் நாம் பேச தவறினோம் என்று சொன்னால் இந்த மாதத்துக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயம் என்றுதான் நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் குர்ஆன் இறங்கப்பெற்ற மாதம், அருள்மறை அல் குர்ஆனுடன் நெருங்கிய தொடர்புகளை வைக்க வேண்டிய ஒரு காலம், குர்ஆனுடைய அழகிய வழிகாட்டல்களை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்கக்கூடிய ஒரு சிறந்த பருவமாகவும் காலமாகவும் இந்த மாதத்தை நாங்கள் பார்க்கின்றோம். உள்ளங்கள் குர்ஆனின் பக்கம் நெருங்குகின்றன. அருள்மறை அல் குர்ஆனை படிப்பதற்கு ஆசை ஆர்வம் ஏற்படுகின்றது. இறை இல்லங்களில் ஐவேளை தொழுகைக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்ட மக்களிருந்து அந்த குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கண்களை குளிர வைக்கக்கூடிய அழகிய காட்சியை எல்லா இறை இல்லங்களிலும் போன்று பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் இந்த குர்ஆனை நாங்கள் வெறுமே படிப்பது மாத்திரம் தானா? இதற்குத்தானா இந்த குர்ஆன் எங்களுக்கு அருளப்பட்டது? அல்லது இந்த குர்ஆனுடைய வழிகாட்டல்கள், இந்த குர்ஆன் எதற்காக அல்லாஹ்வின் மூலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? எதற்காக இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கியிருக்கின்றான்? எந்த நோக்கத்தில் இந்த குர்ஆனை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்துவிட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா இந்த அருள்மறை அல் குர்ஆனை நீங்கள் சிந்திக்க கூடாதா? அஃபலா யதபரூன் அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா? அந்த மக்கள் இந்த குர்ஆனை சற்றே ஆய்வு செய்து பார்க்கக்கூடாதா? இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க கூடாதா? அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுதானா போடப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். இந்த குர்ஆன் இருக்கின்றதே சகோதரர்களே, இது அல்லாஹுடைய நேரான ஒரு வழி, அவனுடைய பலமான ஒரு கயிறு, மறுமையின் பக்கம் எங்களை இட்டு செல்லக்கூடிய சீரிய ஒரு வழிதான் இந்த குர்ஆனிய பாதை. அருள்மறையிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அஹ்சன். இந்த குர்ஆன் எதன் பக்கம் வழிகாட்டுகின்றது? உங்களுக்கு மிக சரியானதின் பக்கம் வழிகாட்டுகின்றது. அனைத்து விடயங்களிலும் மிகவுமே நேரானதின் பக்கம், மிகவுமே சரியானதின் பக்கம் வழிகாட்டக்கூடிய ஒரு அருள்மறையைத்தான் எங்களுடைய கரங்களிலே நாங்கள் தாங்கியிருக்கின்றோம். கொள்கையிலே மிகவும் சரியானதின் பக்கம் வழிகாட்டுகின்றது. வணக்க வழிபாடுகளிலே மிக அழகான நடுநிலையான ஒரு வழியை எங்களுக்கு போதிக்கின்றதே. எங்களுடைய உறவுகளிலே, எங்களுடைய தொடர்புகளிலே மிக சிறந்ததை எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஒவ்வொரு கோணத்திலும் இந்த குர்ஆனை நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில், இந்த குர்ஆனை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கக்கூடிய நேரத்தில், வெவ்வேறு கோணங்களில் இந்த குர்ஆனை பற்றி மக்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள், அதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள், அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் யாரினாலும் இந்த குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கை முழுமையாக நாளை மறுமை வரைக்கும் கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகின்றான், அஃபலா யதத்தபரூன் அல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க கூடாதா, சிந்தித்து பார்க்க கூடாதா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா. இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய புறத்திலே இருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் அதிலே முன்னுக்கு பின் பல முரண்பாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள், பல வித்தியாசங்களை, நேருக்கு மாற்றமான கூற்றுக்களை, கருத்துக்களை அவர்கள் கண்டிருப்பார்கள். குர்ஆன் இறங்கப்பட்ட அந்த யுகத்தை எடுத்து பாருங்கள் சோர்களே, சுமார் 23 வருடங்கள், கால் நூற்றாண்டு வரை ஒரு பகுதியிலே குர்ஆன் இறங்கப்பட்டது. அந்த குர்ஆன் சில சமயத்தில் மக்காவுலே அந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட சமயத்திலும் குர்ஆனிய கூற்றுகள் இறங்கியது. மதீனாவுலே சுபீட்சமாக, சந்தோஷமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பலமாக கட்டி எழுப்பப்பட்ட நேரத்திலும் குர்ஆன் இறங்கப்பட்டது. அங்கே இறங்கிய வார்த்தைகளுக்கும் மக்காவில் இறங்கப்பட்ட வசனங்களுக்கும் இடையில் முரண்பாடு கிடையாது. சந்தோஷ நிலைகளிலே, கவலையான கட்டங்களிலே, பிரச்சனைகளுக்கு உட்பட்ட நேரத்திலே, நிவாரணம் கிடைத்த நேரத்திலே எல்லாம் குர்ஆன் இறங்கியது. ஆனால் குர்ஆனிய கூற்றுக்களிலே எந்த மாற்றத்தையும் உங்களினால் காண முடியாது என்று அல்லாஹு தஆலா அடித்து சொல்லுகின்றான். ஆனால் மக்களாகிய நாம் சந்தோஷமாக பேசக்கூடிய நேரத்திலே எதையெல்லாம் நாங்கள் பேசிவிடுவோம், எதையெல்லாம் நாங்கள் வாக்களித்து விடுகின்றோம். ஆனால் கஷ்டம் வரக்கூடிய நேரத்திலே எங்களுடைய கூற்றுக்களும், கருத்துக்களும், சிந்தனைகளும், எங்களுடைய வார்த்தைகளும் அதற்கு மாற்றமானதாகத்தான் இருக்கும். முன்னால் பேசியதற்கு நேர்மாற்றமானதாகத்தான் இருக்கும் எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய வாக்குகள். ஆனால் குர்ஆனிலே இதை அறவே பார்க்க முடியாது என்பதை அல்லாஹ் அடித்து சொல்லுகின்றான். அதுவே இந்த குர்ஆன் அல்லாஹுடைய புறத்திலே இருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டது என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. அல்லாஹ் அல்லாதவர்களுடைய புறத்திலே இருந்து இந்த குர்ஆன் வந்திருந்தால் அதிலே மிகப்பெரும் முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். ஆனால் முரண்பாடுக்கு இடமே இல்லாத ஒரு வேத நூலைத்தான் நாங்கள் எங்களுடைய கரங்களிலே வைத்திருக்கின்றோம் சொர்களே. ஆகவே இந்த குர்ஆனுடைய அற்புதங்களை பற்றி பல கோணங்களிலே மக்கள், அறிஞர்கள் பேசியிருக்கின்றார்கள். இன்றைய இந்த சிறிய உரையிலே நாங்கள் குர்ஆனுடைய அல் கவாயிதுல் குர்ஆனியா, குர்ஆனிக் பிரின்சிபல்ஸ், குர்ஆனுடைய சில மாற்றமடையாத விதிமுறைகள் இருக்கின்ற சொர்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய சில விதிமுறைகள் இருக்கின்றது. மனிதனுடைய கொள்கையிலே, அவனுடைய நடத்தைகளிலே, இறைவனுடன் இருக்கக்கூடிய தொடர்புகளிலே, மற்ற மக்களுடன் அவன் அந்யோன்யமாக பழகக்கூடிய நேரத்திலே அவன் நடந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள், குடும்ப வாழ்க்கையிலே அவன் எப்படி இருக்க வேண்டும், பொருளீட்டும் துறையிலே அவன் எப்படி ஒரு இறை விசுவாசியாக தனித்துவத்துடன் அவன் காணப்பட வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பிரின்சிபல்ஸ், குர்ஆனிய கூற்றுக்கள் எப்பொழுதுமே மாற்றமடையாத சில விதிமுறைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இறக்கி இருக்கின்றான். அந்த விதிமுறைகளுக்கு ஒப்ப நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு உண்மையான இறை விசுவாசியாக அந்த ஈமானிய தனித்துவத்தை பாதுகாத்து அவன் ஒரு இஸ்லாமியன் என்ற அந்த கண்ணோட்டத்திலே, அந்த நிலையிலே அவனுக்கு வாழுவதற்கு வழிவகுக்கக்கூடிய, களமமைத்துக் கொடுக்கக்கூடிய சிறந்த வழிகாட்டல்களை குர்ஆனிலே பார்க்கின்றோம். ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்திலே அல்லாஹ் அதைத்தான் சூசகமாக சொல்லுகின்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹி அக்வம். இந்த குர்ஆன் மிகவும் நேரானதின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டுகின்றது எல்லாத்திலும் சோர்களே. ஆகவே இப்படியான இந்த சில பிரின்சிபல்ஸ், இந்த விதிமுறைகள், இந்த அடிப்படை விதிகளை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே இதிலே கரை காண முடியாது. இப்படிப்பட்ட விடயங்கள் ஏராளமாக குர்ஆனில் இருக்கின்றது. ஆனால் படிப்படியாக ஓரிரு விடயங்களை மாத்திரம், சுமாராக ஒரு அறிஞர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் இப்படியான விதிமுறைகளிலே ஒரு 50 விதிமுறைகளை, பிரின்சிபல்களை எடுத்து ஒரு அழகிய நூலை வெளியிட்டு இருக்கின்றார். அல் கவாயிதுல் குர்ஆனியா என்று சொல்லக்கூடிய நூல். அதை படிக்கக்கூடிய நேரத்திலே இது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ விடயங்கள் இதிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றுகின்ற, இந்த குர்ஆனுடைய அற்புதங்கள் எப்பொழுதும் முடிந்துவிட மாட்டாது. எவ்வளவுதான் படித்தாலும், எவ்வளவுதான் ஆய்வு செய்தாலும், எவ்வளவுதான் நாங்கள் சிந்தித்தாலும், இன்னும் பல விடயங்கள் எங்களுடைய சிந்தனையிலே ஓடக்கூடியதாகவும், இன்னும் பல அற்புதங்கள் வழியாக கூடியதாகவும் தான் இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்ற சோர்களே. ஆகவே குர்ஆனிய மாதத்திலே, குர்ஆன் இறங்கப்பட்ட மாதத்திலே குர்ஆனை படிப்போம், அதை போதிப்போம், அதை வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்வோம், அதை எங்களுடைய நடைமுறையிலே எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவோம் சோர்களே. இப்படியான அழகிய வழிகாட்டல்களே பலதையும் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சிலதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இது எங்களுக்கு இறைவனுக்கு இடையிலே உள்ள தொடர்பை பலப்படுத்தக்கூடியதாக ஏற்கனவே சொன்னதை போன்றே. அடுத்தது மக்களுடன் நாங்கள் வாழக்கூடிய நேரத்திலே எங்களுடைய தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுக்கு அழகாக, மிக அழகாக எடுத்துக்காட்டக்கூடிய இந்த கூற்றுக்கள் குர்ஆனிய விதிமுறைகள் சோர்களே. இதிலே ஒவ்வொன்றை நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு விதிமுறையை எடுத்து இதை என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்க முயற்சித்தால், இந்த ரமலானிலே இப்படியான சொல்லப்படக்கூடிய விதிமுறைகளிலே ஒரு ஐந்தை என்னுடைய வாழ்க்கையிலே தொடராக நான் எடுத்து நடப்பதற்கு முயற்சித்தேன் என்று சொன்னால், இது என்னுடைய கொள்கையிலே எனக்கு ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கும், என்னுடைய பண்பாடுகளில் எனக்கு ஒரு அழகிய தன்மையை கொடுக்கும், என்னுடைய குடும்ப வாழ்க்கை செழிப்பானதாக அமையும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒரு சில விதிமுறைகளை நாங்கள் சுருக்கமாக இந்த இடத்திலே ஒரு மூன்று நாளை நான்கையாவது படிப்பதற்கு முயற்சிப்போம் சார்களே. அதிலே ஒன்றுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒரு விதிமுறை இருக்கின்றது. குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? வகூலுல் லின்நாஸி ஹுஸ்னா, நீங்கள் மக்களுக்கு எதை சொல்லுங்கள்? நல்லதை சொல்லுங்கள், அழகிய வார்த்தையை சொல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. மனிதனுடைய இயல்பிலே மனிதன் எதை விரும்புகின்றான்? நல்ல வார்த்தையை விரும்புகின்றான். நல்ல வார்த்தையை எந்த ஒரு மனிதனும் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான், அது உள்ளத்திலே பதிந்துவிடும். நல்ல முறையிலே ஒரு மனிதனுடன் உறவாடக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதனுடைய நற்குணத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் அவனுடைய வார்த்தை. எந்த சிரமமும் இல்லாமல் மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கின்றதே, இது அழகாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் அழகு என்பதற்கு அவனுடைய வார்த்தை தான் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஆகவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்லுகின்றான்? வகூலுல் லின்நாஸி ஹுஸ்னா. இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லுகின்றான், வகுல் லி இபாதி யகூலுல் லதீ ஹி அஹ்ஸன். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், யகூலுல் லதீ ஹி அஹ்ஸன், மிகவும் அழகிய வார்த்தையை மக்களுக்கு சொல்லிவிடட்டும். அதிலே அழகிய வார்த்தைக்கு தகுதியானவர்கள் யார் சகோதரர்களே? இந்த உலக படைப்புகளிலே நாங்கள் அழகாக அரவணைக்கக்கூடியவர்கள் யார்? அதற்கு மிகவும் தகுதியுள்ளவர்கள் யார்? எங்களை இந்த பெற்றெடுத்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழுவதற்கு அல்லாஹ் காரணமாக அமைத்த அந்த பெற்றோர்கள், அவர்களுடன் அழகிய முறையிலே நாங்கள் பழக வேண்டும், அழகாக அவர்களுடன் உறவாட வேண்டும் என்று குர்ஆனிலே எத்தனை இடங்களிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழிகாட்டுகின்றான். அந்த பெற்றோர்களுடன் நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே எங்களுக்கு சொல்லுகின்றான். வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கவுலன் கரீமா. அந்த பெற்றோர்களை நீங்கள் மிரட்டி விடாதீர்கள். வகுல் லஹுமா கவுலன் கரீமா, கண்ணியமான வார்த்தையை சொல்லி அவர்களை நீங்கள் அரவணைக்க வேண்டும். அந்த பெற்றோர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா மக்களுடன் நாங்கள் நடவாடக்கூடிய நேரத்தில், உறவாடக்கூடிய நேரத்தில், உங்களிடத்தில் ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை கேட்டு வந்தால், யாசகம் கேட்டு வந்தால், உங்களிடத்திலே இல்லையா அழகிய வார்த்தையை சொல்லி நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அவர்களை விரட்டாதீர்கள், அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீர்கள், அவர்களை மிரட்டாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. இப்படியாக பல வசனங்களை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மக்களுடன் எப்படி அழகிய வார்த்தையை சொல்லி அவர்களுடன் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு குர்ஆன் வழிகாட்டுகின்றே. சுருக்கமாக, மிக சுருக்கமாக நான் சொல்லிக் போகின்றேன். இரண்டாவது ஒரு கூற்றையும் எடுத்து பாருங்கள், குர்ஆன் காட்டக்கூடிய இன்னும் ஒரு சிறந்த வழிகாட்டி எடுத்து பாருங்கள் சோர்களே. இது எங்களுடைய கொள்கையுடன், எங்களுடைய ஈமானுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விதிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், وعسى ان تكرهوا شيئا وهو خير لكم وعسى ان تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وانتم لا تعلمون. புனித போரையொட்டி ஜிஹாத் சம்பந்தமான வசனங்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த புனித போர் என்பது உங்களுடைய உடம்புக்கு சேதத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது, உங்களுடைய பொருளாதாரத்திலே சேதம் ஏற்படும், சில சமயம் இதையும் தாண்டி உங்களுடைய உயிரையே நீங்கள் தியாகம் செய்ய வேண்டி வரும். ஆகவே நீங்கள் இந்த யுத்தத்துக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் நீங்கள் பிறமுதுகு காட்டி ஓடிவிடக்கூடாது, நீங்கள் பின்னடைவை காட்டிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்திலே மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் அந்த நல்ல காரியத்திலே முன்வர வேண்டும், போட்டி போட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுகின்றான், நீங்கள் சில நேரம் சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதற்கு நேர்மாற்றமாக இன்னும் சில விடயங்களை நீங்கள் நேசிப்பீர்கள், அது உங்களுக்கு வெறுக்கத்தக்க விடயமாக உங்களுக்கு சாதாரணமானதாக இல்லாததாக அது அமைந்துவிடும், உங்களுக்கு சாதகமற்றதாக பிற்காலத்திலே அதை மாறிவிடும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். நீங்கள் இந்த நுணுக்கத்தை, இந்த இரகசியமான விடயங்களை, இந்த கவா கதிரோடு ஒட்டிய விடயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி என்ன அர்த்தம் என்ன சொல்களே? நாங்கள் சில சில பொழுது சில விடயங்களை நாங்கள் விரும்புவோம், அதற்காக வேண்டி முயற்சி செய்வோம், அதற்காக வேண்டி பல தியாகங்களை செய்வோம், செலவீனங்களை செய்வோம், அதை அடைந்து கொள்வதற்காக வேண்டி. ஆனால் அது எங்களுக்கு கைகூடாமல் போகும், அது எங்களை விட்டு நழுவிவிடும். மனிதன் கவலைப்படுகின்றான், அல்லாஹ் சொல்லுகின்றான், அதிலே தீமை இருந்ததனால் அல்லாஹ் அதை உங்களுக்கு கொடுக்காமல் தடுத்திருப்பான். பல உதாரணங்களின் மூலமாக பார்க்கலாம் சொல்கிறே. எத்தனை விடயங்கள் நபிமார்களுடைய சம்பவங்களை எடுத்து பாருங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தாய் விரும்பிய நிலையில் தானா மூசாவை கடலிலே போட்டார்கள்? அந்த நைல் நதியிலே போட்டது விரும்பிய நிலையிலா? இல்லை, நிர்பந்த நிலையிலே போட்டார்கள். அவர்களுடைய உள்ளம் துடிக்கின்றது. அந்த தாய் மனம் எப்படி இருக்கும்? அல்லாஹு அந்த தாயுடைய உள்ளத்திலே ஒரு உதிப்பை போட்டான். அந்த தாயுடைய உள்ளத்திலே ஒரு உதிப்பை போட்டான். இந்த குழந்தைக்கு ஏதாவது தீமை வரும் என்று பயந்து விட்டால் ولا تخافي ولا تحزني ان رادوه اليك وشايلوه من المرسلين الله جل جلاله நீங்கள் தளர்ந்து விடவும் வேண்டாம், பயந்து விடவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். உங்களுடைய அந்த குழந்தையை கடலிலே போட்டு விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதை மீட்டிக் கொடுப்போம். மாத்திரமின்றி அந்த குழந்தையை பிற்காலத்திலே அல்லாஹுடைய ஒரு இறைத்தூதராகவும் நாங்கள் பிரகடனப்படுத்துவோம் என்று அல்லாஹு தாலா அந்த தாயுடைய உள்ளத்திலே உதிப்பை போட்டான். என்னதான் உதிப்பு தான் அந்த தாயுடைய உள்ளத்திலே போடப்பட்டாலும் சோர்களே, ஒரு தாய் எந்த மனதுடன் ஒரு குழந்தையை எடுத்து அந்த பெட்டகத்திலே போட்டு கடலிலே போடுவாள்? ஆனால் அல்லாஹ் பின்னால் மிகப்பெரிய நன்மையை அந்த மூசாவுக்கு வைத்தான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் சூழ்ச்சியப்படுகின்றார்கள் சகோதரர்களின் மூலமாக. பாலும் கிணத்திலே போட்டு ஒரு அடிமை என்ற தோட்டத்திலே விற்கப்படுகின்றார்கள். ஆனால் கண்ணியம் அவர்களை அங்கே காத்திருந்தது எகிப்திலே. அவர்கள் சிறை அடைக்கப்படுகின்றார்கள், செய்யாத குற்றத்துக்காக வேண்டி சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். ஆனால் பிற்காலத்திலே மிகப்பெரிய ஒரு கண்ணியமான உயரிய அந்தஸ்துக்கு அவர் ஆளாகின்றார்கள். எந்த சகோதரர்களின் மூலம் அவர் சூழ்ச்சியப்பட்டார்களோ அதே சகோதரர்களை அந்த யூசுப் இடத்தில் அல்லாஹு தஆலா பிற்காலத்தில் அழைத்து வருகின்றான். அந்த கனவு நனவாகின்றது. இப்படியாக சில விடயங்கள் சோர்களே எங்களுக்கு நன்மை போன்று எங்களுக்கு காட்சியளிக்கும் எங்களுடைய இந்த குறுகிய அறிவின் மூலமாக. ஆனால் குர்ஆனிய கூற்று என்ன? அதிலே எங்களுக்கு அது தவறிவிட்டது என்று சொன்னால் உள்ளத்தை நாங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும், உள்ளத்தை நாங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று சில விடயங்களை வெறுப்போம், அது நடக்கும். உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமானதாக, எங்களுக்கு விரும்பக்கூடியதாகத்தான இருக்கின்றது. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நடக்கக்கூடிய விடயமாக இருக்கலாம், எங்களுடைய நாடுகளிலே, தேசங்களிலே, குடும்பத்திலே, தொழிலே, இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வைக்கும் நாங்கள் அதை அனலைஸ் பண்ணுகின்றோம், அதுக்கு பலவிதமான விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் இந்த குர்ஆனிய வசனத்தை நாங்கள் படிக்க மறந்து விட்டோம். வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் சில பொழுது சில விடயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள், அதிலே அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பான். நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ நேசிக்கின்றீர்களோ அதிலே அல்லாஹு தஆலா தீமையே உங்களுக்கு வைத்திருப்பான். அல்லாஹ் இதை அறிகின்றான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொல்லுகின்றான். அதே போன்று திருமண வாழ்வில், குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹு தஆலா இது போன்ற ஒரு வசனத்தை இறக்கி இருக்கின்றான். சூரத்து நிசாவுடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஇன் கரஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஷஅல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்கள் அந்த பெண்களை வெறுத்து விட்டீர்கள் என்று சொன்னான். பெண்களை நீங்கள் வெறுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஷஅல் அல்லாஹு ஃபீஹி ஃபீஹி கைரன் கஸீரா, நீங்கள் அந்த வறுக்கக்கூடிய விடயத்திலே மிகப்பெரிய நன்மை அல்லாஹு தஆலா வைத்திருக்கலாம். குடும்ப உறவுலே சில நேரம் சில சலசலப்புகள் ஏற்படும், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டுகள் ஏற்படும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் ஏற்படும். ஏற்படக்கூடிய மாத்திரத்திலே அந்த பெண்ணின் மீது எங்களுக்கு வெறுப்பு வரும். இவ்வளவு காலம் நான் அவளுடன் நடந்து கொண்டேனே, அவளுக்கு உபகாரம் செய்தேனே, அவளை பாதுகாத்தேனே, இப்படித்தானா இவள் நடந்து கொண்டாள் என்றே சில பொழுது வெறுப்பு வந்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா அதிலே மிகப்பெரிய நன்மைகளை வைத்திருப்பான். அதை எதையொட்டி சொல்லுகின்றான்? தலாக்கையொட்டி தான் சொல்லுகின்றான். சில நேரத்திலே தலாக்கு வந்து வெறுப்புக்குரியதாக இருக்கும், ஆனால் சில சமயம் அல்லாஹு தஆலா அதிலே நன்மையை வைத்திருப்பான். சில நேரம் அந்த குடும்ப வாழ்க்கை அந்த கப்பலை ஓட்டுவதற்கு முடியாது, முழுமையாக முயற்சித்து பார்த்தாலும் முடியாது போனால் நீங்கள் பிரிந்து விடுவதுதான் உங்களுக்கு சௌகரியம், அதிலே தான் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி நீங்கள் பிரிந்து விட்டால் யுக்னில்லாஹு குல்லம் மின் சாதி, அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்து அவருடைய விசாலத்தன்மை மிகப்பெரியதாக இருக்கின்றது. இரண்டு பேர்களுக்கும் வேறு வாழ்க்கையை அல்லாஹு தாலா அமைத்துக் கொடுப்பான், அவர்கள் சிறந்த முறையிலே வாழ்வார்கள். இது குர்ஆனிய கூற்றாக இருக்கின்றது சொற்களே, இதுவும் குர்ஆனிய ஒரு கூற்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இது சம்பந்தமான இன்னும் சில குடும்பவியலே வந்த சில வசனங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தலாக்கோடு சேர்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் உங்களுடைய உறவை முறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நீங்கள் மிகவும் கண்ணியமான முறையில் தான் நீங்கள் பிரிய வேண்டும். வலா தன்ஸவுல் ஃபதல பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த உறவை, அந்த உபகாரத்தை, அந்த நன்மைகளை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 20 வருடம் என்னுடன் வாழ்ந்தால், என்னுடைய பிள்ளைகளை சுமந்து பெற்றெடுத்தவள், எனக்கு நல்லுபகாரம் புரிந்தவள், ஆனால் அவளோட இனிமேல் எனக்கு நீடிக்க முடியாது, பிரிந்து விடுகின்றேன். ஆனால் உங்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த உறவுகளை, நட்புகளை, இவைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இது குடும்ப வாழ்க்கையிலே சொல்லப்பட்டாலும் ஏனைய வெளி உலக வாழ்க்கைக்கும் இது செல்லுபடியாகக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஏன் இன்று சில நேரங்களிலே நண்பர்கள் எங்களுடைய உறவுகளிலே ஏதாவது ஒரு சிறிய சர்ச்சையின் மூலமாக உறவுகளை முறிக்க வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை ஏற்படும். அதில் விசேஷமாக மார்க்க சம்பந்தப்பட்ட விடயங்களிலே சில அல்லாஹுக்காக வேண்டி பிரிய வேண்டிய சில நிர்பந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டக்கூடிய நேரத்திலே நாங்கள் கண்ணியமாக நாங்கள் விலகி செல்ல வேண்டும். சொற்களே, மிக கண்ணியமாக விலக வேண்டும். ஒரு மனிதனோடு நான் தொழிலே அல்லது குடும்ப உறவுலே 20-30 வருட காலங்கள், ஒரு சில தசாப்தங்கள் அவனோட நெருங்கிய உறவுகளை வைத்து குடும்பம் சகிதம் நான் அந்த உறவை கட்டி எழுப்பி இருக்கின்றேன். ஆனால் நடந்த ஒரு சர்ச்சைக்காக அந்த பழைய காலத்துடைய நட்புகளை, அந்த உறவுகளை, நாங்கள் எங்களுடைய போக்கு வருத்து பேச்சு வழக்கு இவைகள் அனைத்தையும் முழுமையாக முறித்துக் கொள்ளக்கூடியவர்களையும் பார்க்கின்றோம். சார்களே, இல்லை சார்களே, நாங்கள் எந்த விடயத்திலே பிரிய வேண்டுமோ அந்த விடயத்திலே தான் நாங்கள் பிரிய வேண்டும். மார்க்க விடயத்தில் இவரோட இறக்கி இந்த பாயிண்ட்ல இறக்கி ஒத்து வரவில்லையா, அதிலே அவரை நாங்கள் ஒதுக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி அல்ல, ஒரு எக்ஸ் அடிச்சது, எனக்கு இவர் பிடிக்கல சொன்னா அவருடைய முழு லைஃபுக்கு ஒரு எக்ஸ் அடிச்சது, நோ என்ட்ரி, ஹலாஸ், இனி இவரோட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, எந்த பேச்சும் இல்லை, எந்த வழக்கும் இல்லை, எந்த போக்கு வருத்து ஒண்ணுமே இல்லை. நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்றார்கள். தன்னுடைய குடும்ப மக்களை, ஒவ்வொரு கோத்திரங்களையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் சொல்லி அழைக்கின்றார்கள். பேர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து வைக்கின்றார்கள். எடுத்து வைத்து கடைசியாக சொல்லி சொல்லி வந்து சொல்லுகின்றார்கள், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மத் ஆகிய என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, அங்கிதி நஃப்ஸக்கி மினன்னார், நீனும் உன்னை நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கொள், நான் உன்னுடைய தந்தை என்பதனால் நீ இந்த சத்தியத்தை ஏற்காத வரைக்கும் நாளை மறுமையில் என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. காபிர்களுக்கு உதாரணமாக குர்ஆனில் சொல்லப்பட்டவர்களே நபிமார்களுடைய மனைமார்கள் தான், நபிமார்களுடைய மனைமார்கள் தான். ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين, எங்களுடைய இரண்டு சாலிஹான, அதுவும் அல்லாஹ்வுடைய வஹியை பெற்று செயல்பட்ட இரண்டு இறைத்தூதர்களுக்கு கீழே அவர்களுடைய பொறுப்பில் இருந்த அந்த மனைமார்கள், அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த நபிமார்களுக்கு துரோகம் செய்கின்றார்கள். குடும்பத்திலே அவர்களுடைய குடும்ப உறவுல செய்யவில்லை துரோகம், அவர்கள் வேறு விதமாக அந்த கொள்கைக்கு, அந்த மார்க்கத்துக்கு துரோகம் செய்தார்கள். அதனால் அவர்கள்தான் நாளை மறுமை வரைக்கும் காபிரானவர்களுக்கு உதாரணம் சொல்லப்பட்டவர்கள். ஆகவே நபி அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அழைத்து தன்னுடைய மகளையும் அழைத்து சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகின்றார்கள், வலாகின்ன லீ பிகும் ரஹிமன் சஅபுல்லுஹா பிபிலாலிஹா. நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு, இந்த சத்திய கொள்கைக்குள்ளே வருவது உங்களுடைய கடமை. நீங்கள் மறுத்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை இந்த விடயத்திலே வருப்பேன், ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய குடும்ப உறவு இருக்கின்றதே, சஅபுல்லுஹா பிபிலாலிஹா, அதை நான் நினைத்துக் கொள்வேன் என்றா அதை நான் பேணுவேன், லா இலாஹ இல்லல்லாஹ், அதை நான் பேணுவேன். இது ஆக முக்கியமான பாயிண்ட்ஸ் அவர்களே. இன்றைக்கு கொள்கையிலே முரண்பட்ட எங்களுடைய குடும்பத்திலே எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள், இதெல்லாம் குர்ஆன்ல வச்சு நாங்க பார்க்கணும். அதனால் என்ன செய்கின்றோம், அவர்களோட எந்த விதமான தொடர்புமே இல்லாமல் நாங்கள் அறுத்து விடுவதற்கு குர்ஆன் அனுமதி இருக்கின்றதா? இல்லை சோர்களே, அப்படி எங்களுக்கு குர்ஆன் வழிகாட்டவில்லை. ஆகவே அதுல ஒரு எங்களுக்கு அனுமதியை, ஒரு எல்லையை குர்ஆன் எங்களுக்கு காட்டியிருக்கின்றது. ஆகவே அதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வலா தன்ஸவுல் ஃபதல பைனக்கும், இந்த குர்ஆன் வசனத்தை, இந்த குர்ஆனிய கூட்டை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் எடுத்து வர வேண்டும். இன்னும் ஒரு குர்ஆனுடைய விதிமுறை எடுத்து பாருங்கள் சோர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்களை அல்லாஹுத்தாலா, இது அல்லாஹுத்தாலாவுடைய சுய விருப்பத்தின்படி அல்லாஹ் செய்திருக்கின்றான். ஆண்களுடைய உடல் கட்டமைப்புகள், அவர்களுடைய மனோநிலைகள், அவர்களுடைய உடல் வலிமை, இவைகளை வைத்து குர்ஆன் என்ன சொல்லுகின்றது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபத்தலல்லாஹு பிஹி பஅதஹும் அலா பஅத் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்களை பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இதனால் அவர்களிலே சிலருக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த தனி சிறப்பின் காரணமாகவும், அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் செலவு செய்கின்றார்கள் என்ற காரணத்தினாலும், இந்த இரண்டு காரணத்தினாலும் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஆண்களை ஆக்கியிருக்கின்றனர். ஆகவே இந்த குர்ஆனிய விதிமுறையை பெண்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த கணவனுடைய புறத்தில் இருந்து சில சமயம் வரக்கூடிய சில ரியாக்ஷன்கள், ஏன் ஒரு மனிதன் ஆண் என்ற அடிப்படையில் செலவு செய்து கஷ்டப்பட்டு உழைத்து சிரமப்பட்டு இதெல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில், அதற்கு எதிர்மறையிலே அவன் நன்மையை, அதாவது பிரதியை எதிர்பார்க்காவிட்டாலும் மனிதன் என்ற அடிப்படையில் அதற்கான எதிர்மறையிலே ஏச்சும் பேச்சும் குறையும் வந்தால் அவனும் மாறி சில நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள் செய்வான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த குர்ஆன் வசனத்தை அந்த தாய்மார்கள் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் எங்களுடைய நிர்வாகிகள், அவர்கள் எதை சொன்னாலும் நாங்கள் கேட்க வேண்டும். அதனால் பெண்களை அடக்கி ஒடுக்குவதற்கு இந்த குர்ஆன் ஆண்களுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை. அவர்கள் நிர்வகிக்க வேண்டும், அந்த பெண்களை சரியான முறையில் நடத்த வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றதே தவிர, ஆனாலும் அந்த நிர்வாகம் சில நேரத்தில் என்ன செய்யும், ஒரு சில கட்டங்களை மீறி சில விடயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் சகிப்புத்தன்மை அந்த பெண்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகின்றது என்ற காரணத்தினால், குர்ஆனிய கூற்று என்ற காரணத்தினால். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து பாருங்கள் சோர்களை, இந்த உறவுலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இந்த குடும்ப உறவுல வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள், இந்த இழுபறிகள், இழுபறி என்று சொன்னா ஒருத்தர் பிடிக்கிறது அந்த பக்கமாக, இந்த பக்கமாக இவனுக்கு அவனுக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு குர்ஆனிய ஒரு பிரின்சிபல் இருக்கின்றது. அல்லாஹ் என்ன சொல்கின்றான், வலஹுன்ன மிஸ்லுல் லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், உரிமைகளையும் கடமைகளையும் சொல்றான். இந்த ரெண்டையும் இரு சாராரும் சரியாக புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் மிக சிறந்த ஒரு புரிந்துணர்வுடன் அந்த கப்பல் ஓடிக்கொண்டிருக்கும். தழும்பும் சில நேரத்தில், தடுக்கும், ஆனால் என்ன மூழ்கிவிட மாட்டான். கொஞ்சம் அலை வேகமாக அடிக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் ஆடு முசும்பும், பயம் வரும், கொந்தளிக்கும், எல்லாம் வரும், ஆனால் மூழ்க மாட்டான். அந்த கப்பலை மூழ்க விடாமல் பாதுகாத்துக் கொள்வது அந்த மாலுமியுடைய பொறுப்பு, அது அவனுடைய டேலண்ட், அதுதான் கவாமா என்று சொல்றது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு அவனுடைய கையில் இருக்க வேண்டும். எந்த இடத்துல பிடிக்க வேண்டும், எந்த இடத்துல இழுக்க வேண்டும், எந்த இடத்துல விட வேண்டும், இதையெல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், வலஹுன்ன மிஸ்லுல் லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அந்த பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றதோ அந்த கடமைகளும் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் ஆண்கள் என்ன செய்யறது, பெண்கள் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற பகுதியை மாத்திரம் பார்த்தா முடியாது. அவர்களுக்குரிய உரிமைகள் என்ன, அந்த பெண்களுக்குரிய உரிமைகளை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் சாப்பிட்றதுல இருந்து அவர்களுக்கு சாப்பிட கொடுங்க, நீங்க அணிவதில இருந்து அவர்களுக்கு அணிய கொடுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, கொஞ்சம் ஓரளவாவது ஈக்குவலாக இருக்கணும். நான் 500 வாங்கினேன்னு சொன்னால் அவளுக்கு அந்த 500 ஈக்குவலாக வாங்கி கொடுக்கணும். நான் போய் அழகிய ரெஸ்டோரண்ட் நண்பர்களோடு சாப்பிட்டேன்னு சொன்னால் அடுத்த வீக்கெண்ட் அவளையும் கூட்டிட்டு போய் அது போன்ற ஒரு ரெஸ்டோரண்ட்ல சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்து அழகாக பேசுறதில்ல, நான் நேற்று நைட்ல ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இந்த ரெஸ்டோரண்ட்ல சாப்பிட்டேன், பில் வந்து 450 ரியால் வந்துச்சு, 700 ரியால் வந்துச்சு. பே பண்ண என்ன செய்ய, லாஸ்ட் மந்த் அந்த ஃப்ரெண்ட் பே பண்ணதுனால இந்த மந்த் நான் பே பண்ணேன்னு சொல்லி பெருமையா பேசினா என்னவாகும், கப்பல் மூழ்கிறதுக்கு கிட்டவாகுமா இல்லையா? அடே இப்படியா ஒன்றிக்கு சொல்லாம இருக்கணும், அல்லது சொன்னால் அதுக்கு பிரதியை நாங்கள் கைமாறு செய்ய வேண்டும். ஏன், அவள் சமையல் அறைக்கு அதாவது நேர்ந்து விடப்பட்டவளாகத்தானே இருக்கின்றாள். மாதம் முழுக்க ஒரு நாளைக்கு ரிலாக்ஸ் இல்லையா அவளுக்கு, அது ஒரு ரமதானுடைய காலத்தில் எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள். வலஹுன்ன மிஸ்ருல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அவர்களுடைய ரைட்ஸ், அந்த ரைட்டை நாங்கள் பேண வேண்டும். உரிமைகள் இருக்கின்றது அவர்களுக்கு, கடமையும் இருக்கின்றது. ஆகவே எனக்கும் கடமை இருக்கின்றது, எனக்கும் உரிமை இருக்கின்றது. இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணோம் என்று சொன்னால் அந்த கப்பல் சரியாக ஓடிக்கொண்டிருக்கும். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களை சிறந்த முறையிலே வழிநடத்துங்கள். இதெல்லாம் இந்த குடும்ப வாழ்க்கையில் சொல்லப்பட்டது. அடுத்த சவர்களை குர்ஆனுடைய கூட்டிலே இன்னும் ஒரு அழகிய கூட்டை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு யுரீது அய்யதூப அலைக்கும் வயுரீது அல்லதீன யத்தபிஊன ஷஹவாத் அன் தமீலூ மைலன் அதீமா. அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் இருக்கின்றானே, யுரீது அய்யதூப அலைக்கும், உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் விரும்புகின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனால் அந்த மன்னிப்பு எப்ப வரும், மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிப்பு கிடைக்கும். அதற்கு தடையாக ஒரு கூட்டம் மறுபுறத்திலே இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வயுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாத், தன்னுடைய இழிவான அந்த மனோ இச்சைகளை பின்பற்றி செல்லக்கூடியவர்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள் தெரியுமா, நீங்கள் சரிந்து கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் நேரிய சீரான பாதையிலே நீங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லும் பகலும் உழைக்கக்கூடிய ஒரு சாராரம் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அல்லாஹோ அவன் எப்படிப்பட்டவன், அவன் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவன் விரும்புகின்றான். ஆனால் அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கின்றார்கள், அவர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுவதுதான் அவர்களுடைய வாழ்க்கை, அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டவர்களை பார்க்கவில்லையா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக, அப்ப தன்னுடைய இச்சைக்கு எதெல்லாம் நேர்படுகின்றதோ அதுதான் மார்க்கம் என்று வைத்து செயல்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் இந்த சத்திய பாதையிலே அல்லாஹுடைய வழியிலே இருக்கக்கூடியவர்கள் தடன் புரள்வதைத்தான் அவர்கள் விரும்பிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு விரும்புகின்றான், அதற்கு இடமளிக்காமல் ஒரு சாரார் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை இனம் காணுவது எங்களுடைய கடமை சோர்களே, நாங்கள் அந்த வழியிலே உறுதியாக இருப்பது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இதோட ஒட்டிய இன்னும் ஒரு வசனம் தான் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், குல் லா யஸ்தவில் கபீஸு வத்தய்யிபு வலவ் அஅஜபக கஸ்ரதுல் கபீஸ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா யஸ்தவில் கபீஸு வத்தய்யிப், நன்மையும் தீமையும் சமனாக மாட்டாது, சுத்தமும் அசுத்தமும் சமனாக மாட்டாது, ஈமானும் குஃபரும் சமனாக மாட்டாது, சுன்னாவும் பிதாவும் சமனாக மாட்டாது. வலவ் அஅஜபக கஸ்ரதுல் கபீஸ், அந்த தீமை அதனுடைய அதிகரிப்பு உங்களை வியப்புக்குள்ளாக்கினாலும், சில சமயத்தில் அட இதுதானா சத்தியம், இது எப்படி சத்தியமாக இருக்க முடியும், முழு ஊரும் முழு நாடும் முழு தேசமும் முழு குடும்பமும் முழு உலகமுமே அடுத்த வழியில் இருக்கின்றதே, அப்ப நான் இருக்கக்கூடிய இந்த வழி சரியானதாக இருக்கலாமா என்று சந்தேகம் வரும் ஒரு காலம் கூட உருவாகும், அப்படியான ஒரு குர்பா வரும். நபியர்கள் சொன்னார்கள், இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் பரதேசியாக தனித்த ஒரு நிலையை தான் ஆரம்பித்தது, இதே ஒரு நிலை பிற்காலத்திலே இந்த இஸ்லாத்துக்கு வரும், அந்த நேரத்திலே அந்த தனித்திருக்கக்கூடிய இஸ்லாத்தை பற்றி கொண்டு அவர்கள் பரதேசிகளாக மக்களினால் கண்டும் காணப்படாதவர்களாக இருப்பார்களே, அந்த மக்களுக்கு தான் நற்செய்தி, அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று அன்று நற்செய்தி சொன்னார்கள் நபி அவர்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே குல்லா யஸ்தவில் கபீஸு வத்தய்யிப், நல்லதும் தீயதும் சமனாகவே மாட்டாது. வலவ் அஜபக கஸ்ரதுல் கபீஸ், சில சமயத்தில் சில தேசங்களிலே சில இடங்களிலே மார்க்க அறிவு குறையக்கூடிய நேரத்திலே சுன்னா அப்படியே குறைந்து பிதா தலைவிரித்தாடும். ஈமான் அப்படியே ஒரு பலவீன நிலைக்கு போய் குஃபுர் தலைவிரித்தாடும். குஃபுரும் ஷிர்க்கும் தான் மார்க்கமாக கடைபிடிக்கப்படும். பிதாத்துகள் இவைகள் தான் மார்க்கம் என்ற அந்த போர்வையுடன் மக்கள் மத்தியிலே நடமாடிக்கொண்டிருக்கும். இப்ப இவனுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது. அது எவ்வளவுதான் உங்களை வியப்புக்குள்ளாக்கினாலும், அந்த அதனுடைய அதிகரிப்பு உங்களை பயப்பட செய்தாலும், உங்களுடைய உள்ளத்திலே சந்தேகங்களை ஏற்படுத்தினாலும், குல் லா யஸ்தவில் கபீசு வத்தையும், நபியே சொல்லுங்கள், இந்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும், சுத்தமும் அசுத்தமும் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாது, சமனாகவே மாட்டாது, சமனாகவே மாட்டாது. இந்த கொள்கையை நாங்கள் படித்திருக்க வேண்டும். இப்படியாக பேசுறதா இருந்தா இன்னொரு மூணு மணி நேரத்துக்கு பேசுறதுக்கு தலைப்பு இருக்கின்றதை சொல்லிக்கொள்ளுமா, ரெண்டு சொல்லவா? சரி, இன்னொரு ரெண்டு பிரின்சிபல் நாங்கள் பார்ப்போம் முக்கியமான விஷயங்கள்ல. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். وكونوا مع الصادقين, நீங்கள் உண்மையாளர்களுடன் இருந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், இதுவும் குர்ஆனிய ஒரு பிரின்சிபல். உண்மை சில நேரத்திலே, சத்தியம் உண்மை சில நேரத்தில் மங்கிக் கொண்டே போகும். பொய்யர்கள் அதிகரிப்பார்கள், அசத்தியவாதிகள் அதிகரிப்பார்கள், அசத்திய கொள்கைகள் உலகத்திலே தலைவிரித்து ஆடும். அந்த நேரத்திலே யாருடைய விடயத்தில் இந்த வசனம் இறங்கியவர்களே சொல்லுங்க பாக்க, தபூக்குடைய யுத்தத்திலே சில நபித்தோழர்கள் தபூக் யுத்தத்துக்கு போக அவர்களுக்கு வசதி இருந்தும், ஏதோ ஒரு அடிப்படையிலே அவர்கள் அந்த அவர்களுடைய பேரீத்தம் பழங்கள் அறுவடை செய்யப்படக்கூடிய காலம் என்ற காரணத்தினால், அவர்களுடைய பொருளாதாரத்தின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக அவங்க அப்படியே அந்த யுத்தத்துக்கு போகாம இருந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அவர்களிலே சிலர்கள் நபி அவர்கள் யுத்தத்தை முடித்துக் கொண்டு வந்ததற்கு பின்னால் பொய்யான காரணங்களை சொல்லி, சாக்கு போக்குகளை சொல்லி நபி இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டாங்க மேலோட்டமாக. ஆனால் ஒரு சில முக்கியமான சஹாபாக்கள் மூவர்கள், அந்த மூவர்களும் என்ன செய்கின்றார்கள், அந்த மூன்று நபித்தோழர்களும் உண்மையை உள்ளதை உள்ளபடியாக சொல்லி நபியிடத்திலே சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு நியாயம் எங்களிடத்திலே இல்லை அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் எங்களுடைய இந்த உலக ஆசைக்காக, எங்களுடைய பொருளாதாரத்திலே ஏற்பட்ட மோகத்தின் காரணமாகத்தான் உங்களோட யுத்தத்துக்கு வருவதை விட்டு நாங்கள் பின்வாங்கினோம் என்று சொல்லி அவர்கள் சொல்ல, அவர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்த தண்டனை என தெரியுமா, அல்லாஹுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். எப்படி ஒதுக்கப்பட்டார்கள், தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படுகின்றார்கள், முழு மதீனாவிலும் அவர்கள் பகிஷ்கரிக்கப்படுகின்றார்கள். நீண்ட சம்பவம் அவர்களே, இதை பற்றி வேறு தலைப்புகளில் பேசியிருக்கின்றோம். முழு மதீனா வாசிகளினாலும் அவர்கள் பகிஷ்கரிக்கப்படுகின்றார்கள். அந்த சஹாபாக்கள் ஒருவர் சொல்லுகின்றார், பள்ளிக்கு வந்து நபிக்கு சலாம் சொல்லிவிட்டு நபியுடைய உதட்டை பார்த்துக் கொண்டிருப்பேன், அந்த உதடு உசும்புகின்றதா எனக்கு பதில் சொல்லுகின்றாராக என்று உதட்டை பார்த்துக் கொண்டிருப்பேன். தொழுது தொழுது அந்த பக்கமாக நபியை பார்ப்பேன், நபி என்னை அவதானிக்கின்றாரா, பாராமுகமாக இருக்கின்றார்களா. இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரும் சிரமம் வரும் அளவுக்கு அவர்கள் பகிஷ்கரிக்கப்படுகின்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹுடைய மன்னிப்பு வருகின்றது. அல்லாஹு தாலா அந்த யுத்தத்துக்கு போகாதவர்களே, அந்த பொய்யர்களை எல்லாம் இடம் காட்டிவிட்டு, சாக்கு போக்குகளை சொல்லி விலகிக் கொண்ட அந்த நயவஞ்சகர்களை எல்லாம் இடம் காட்டிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், خلفوا وضاقت عليهم الارض بما رحبت, அந்த பூமி அவர்களுக்கு விசாலமாக இருந்தும் அது நெருக்கடியாகும் அளவுக்கு அவர்கள் பகிஷ்கரிக்கப்பட்ட அந்த மூன்று பேர்களும், ஹிலால் இப்னு உமையா, கஅப் இப்னு மாலிக், அதே போன்றே முராரத் இப்னு ரபி, இந்த மூன்று நபித்தோழர்களை தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, அவர்களுடைய முடிவு சற்று பிற்படுத்தி வைக்கப்பட்டது, அவர்களுக்கு நபி அவர்கள் முடிவு கொடுக்கவில்லை, இவர்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லிக் கொண்டு வந்து அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் இருந்து கொள்ளுங்கள். அந்த சஹாபாக்கள் ஒருத்தர் சொல்லுகின்றார், அல்லாஹின் மீது ஆணையாக இந்த வசனம் எங்களை ஒட்டித்தான் இறங்கியது, லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு பெரிய கண்டிய சோர்களே, நாளை கியாமத்து வரைக்கும் அந்த தோழர்களை ஒட்டி அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். உண்மையாளர்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய வார்த்தைகளிலே, எங்களுடைய நடவடிக்கைகளிலே, எங்களுடைய செயல்பாடுகளிலே, கொள்கையிலே, அனைத்து விடயத்திலும் நாங்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு கூட்டு. ஆகவே எந்த சிரமம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், சத்தியத்துடன் உண்மையுடன் நாங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. என்பதை அடுத்த ஒரு விடயத்தை மாத்திர சொல்லி முடித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு தாலா இன்னும் ஒரு பொதுவான ஒரு விதியையும் ஒரு சட்டத்தையும் எங்களுக்கு சொல்லுகின்றான். யாருடைய விடயத்திலே? காரூனுடைய விடயத்திலே சொல்லுகின்றான். மிக பெரும் செல்வம் கொடுக்கப்பட்ட காரூன், அவனுடைய விடயத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், وَبِتَغِ فِيمَا آتَاكَ اللَّهُ الدَّارَ الْآخِرَةَ உமக்கு அல்லாஹு தாலா கொடுத்ததிலே இருந்து மறுமையே நீ தேடிக்கொள். لا إله إلا الله. உமக்கு இறைவன் கொடுத்ததிலே இருந்து நீ மறுமையே தேடிக்கொள். وَبِتَغِ فِيمَا آتَاكَ اللَّهُ الدَّارَ الْآخِرَةَ وَلَا تَنْسَ نَصِيبَكَ مِنَ الدُّنْيَا وَلَا تَنْسَ نَصِيبَكَ مِنَ الدُّنْيَا இந்த அற்ப உலகத்திலே உனக்கு தேவையான பகுதியையும் நீ மறந்து விடாதேன்னு சொல்லுகின்றான். உதாரணமாக நாங்க ஏதாவது ஒரு விடயத்தை ஒருத்தருக்கு ஞாபகப்படுத்துறது, ஒரு பெரிய மேட்டர் இல்லாத ஒரு சாதாரணமான விடயமாக இருந்தா அந்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கங்களே. அந்த அர்த்தம் என்ன? கடைசி மொட்டம்ல வச்சுக்கோங்க, அதை கொஞ்சம் ஞாபகம் வந்தால் அப்படித்தான் அல்லாஹு தாலா உனக்கு கொடுத்ததில இருந்து மறுமையை தேடு. உனக்கு கொடுத்த செல்வத்தில இருந்து மறுமையை தேடுவதற்கு முயற்சி. உனக்கு கொடுத்த அறிவுல இருந்து மறுமையை தேடு. உனக்கு கொடுத்த வளங்கள்ல இருந்து மறுமையை தேடு. உனக்கு கொடுத்த செல்வாக்களை இருந்து மறுமையை தேடு. ஆனால் இவைகள் அனைத்தும் உலகத்தை தேடுவதற்குத்தானே நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இன்று செல்வாக்கை வைத்து உலகத்தை தான் தேடுகின்றோம். பொருளாதாரத்தை வைத்து அதை இன்னும் பெருக்குவதற்கான வழியைத்தான் பார்க்கின்றோம். அறிவின் மூலமாக உலகத்தை தேடுகின்றோம். எல்லா விடயங்களும் உலகத்தை தேடுகின்றோம். அல்லாஹ் சொல்லவில்லை நீங்கள் முழுமையாக இவைகள் அனைத்தையும் மறுமைக்காக அர்ப்பணம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்க வேண்டும். ஆனால் வலா தன் சீமின துனியா, அதுல உலகத்தில் உனக்கு தேவைப்படக்கூடிய பகுதியை மறந்துடாதே, அதை கொஞ்சம் எடுத்துக்க. அப்ப கொஞ்சமாக எடுத்துக்கோ, உனக்கு தேவைக்குரிய அளவுக்கு எடுத்துக்கோ. ஆனா உன்னுடைய முழுமையான டார்கெட், உன்னுடைய முழுமையான எய்ம், உன்னுடைய கோல் எதுவாக இருக்க வேண்டும்? மறுமை வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றான். ஆகவே அவர்களே, இப்படியான குர்ஆனிய கூற்றுக்கள் இருக்கின்றதே, இவைகள்ல ஒன்று இரண்டு மூன்றை எடுத்து நாங்கள் ஒரு மாதத்தில் ஒரு மூன்று விடயத்தை படித்து இப்படி குர்ஆனை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க இப்படியான அழகிய வழிகாட்டல்கள்தான், மிக சிறந்ததின் பக்கம் வழிகாட்டக்கூடிய ஒரு நேரிய சீரிய வழியைத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருளியிருக்கின்றான், அந்த அருள்மறை அல் குர்ஆன். ஆகவே இதை வறுமையை படிப்பதாக மாத்திரம் இருந்துவிடக்கூடாது. ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை அதிக அதிகம் படிக்க வேண்டும். சொல்களை ஒரு கழுத்துக்கு பத்து நன்மை இருக்கின்றது, அலிஃப் லாம் மீம் ஒரு கழுத்து அல்லை, அதிலே மூன்று கழுத்து இருக்கின்றது, ஆகவே 30 நன்மை இருக்கின்றது. அதிக அதிகமாக படிக்க வேண்டும். அதோ அத்துடன் சேர்த்து எங்களுடைய அந்த குர்ஆனை படிப்பதிலே அந்த குஞ்ச சிந்தித்து பார்ப்பதற்கு, அதனுடைய மீனிங் பொருளை விளங்குவதற்கு, இப்படியான நுணுக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்காக நாங்கள் கொஞ்சம் நேரத்தையாவது ஒதுக்க வேண்டும். ஒரு சிட்டிங் குர்ஆனோட இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடமாவது நாங்கள் 2 மணி நேரம் குர்ஆனை ஓதுவதற்கு ஒதுக்கின்றோமா, அதிலே ஒரு 15 நிமிடத்தை ஒதுக்க வேண்டும். குர்ஆனிலே இரண்டு வசனங்களை விளங்குவதற்காக வேண்டி, விளங்கி அதை செயல்படுத்துவதற்கு, வாழ்க்கையில எப்படியப்போ இதை செயல்படுத்துறது, அதற்கான வழி என்ன என்பதை நாங்கள் என்பதற்கான வழியை நாங்கள் பார்க்க வேண்டும். முன்னோர்கள் அந்த அறிஞர்களுடைய வாழ்க்கையில என்ன எழுதப்படுகின்றது? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்றவர்கள் இமாமுடைய சுன்னாவுக்காக வேண்டி, ஹதீஸுக்காக வேண்டி முழுக்க அர்ப்பணித்தவர்கள், முழுக்க முழுக்க தியாகம் செய்தவர்கள். அவர்கள் எந்த ஒரு ஹதீஸை எழுதினாலும் அந்த ஹதீஸை எப்படியாவது வாழ்க்கையில ஒரு தடவையாவது செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு ஹதீஸ் வருகின்றது, நபி அவர்கள் இரத்தம் குத்தி எடுக்கின்றார்கள், எடுத்துவிட்டு அந்த பாபருக்கு, அந்த பாபர் வேலை சொன்னால் அந்த இரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்தவருக்கு இரண்டு வள்ளி காசுகளை கொடுத்தார். அவர்களுக்கு அந்த தேவை இருக்கவில்லை. அந்த காரியத்தை தேடி போய் அப்படியான ஒரு மனிதர்கிட்ட எனக்கு இரத்தத்தை குத்தி எடுங்க, குத்தி எடுத்து போட்டு ரெண்டு திரகத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. சுபஹானல்லாஹ், ஹதீஸ ஃபாலோ பண்றதுல எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு ஹதீஸையும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது செயல்படுத்த வேண்டும். அதே போன்று அவர்களே, இந்த குர்ஆனிய அழகிய வழிகாட்டல்களை என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்குத்தான இந்த குர்ஆன்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றது. இந்த சிறந்த மாதத்திலே குர்ஆனுடன் தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்துவோம், அதே நேரத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். அதிகம் மாத்திரம் போதாசவர்களே, அதை உறுதிப்படுத்தி அந்த குர்ஆனிய வாழ்க்கையாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தவர்களையும் எங்களை சேர்ந்தோர் சார்ந்தோர்களையும் நாங்கள் அந்த குர்ஆனின் பக்கம் அழைப்பதற்கும் அதன் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் நாங்கள் முயற்சி செய்து கொள்வோமாக. வல்லவன் அல்லாஹு தஆலா குர்ஆனிய ஒரு உம்மத்தாக எங்களை ஆக்கியது போன்று அந்த குர்ஆன் நாளை மர்மையிலே எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக அந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.